I've been living in India or neighboring countries for more than 30 years now. And many people ask me what has attracted me to Indian culture, why have I taken this up? But I am asking why Indians are taking up Western culture. When you have such an elevated culture based on understanding Bhagavad Gita, why are you taking up the cat and dog culture of the Western countries? Why do we say cat and dog culture? Is it meant to insult? No, it's just an exact exposition of the reality that's going on nowadays. Just to give an example, just while we were sitting here, we saw on the TV they were showing so many advertisements for silk saris. But nowadays, maybe not yet in Salem, but definitely in Bangalore, and within the next 5 years, certainly in Salem, the young girls, they prefer to wear very tight t-shirts and jeans so that you can see every feature of their body. And the young men come around them exactly like dogs sniffing a she-dog in the street. Are you not ashamed? You want your daughters to be like this when you have such an elevated spiritual tradition? In Bangalore, one man was saying he wants his daughter to be an airline pilot. You really think that's such a wonderful thing that she can fly all over the world and have so many different boyfriends? Women, traditionally, they were happy to serve their husband, serve the family, look after the children, make a peaceful atmosphere in the home so that everyone could be materially settled and make spiritual progress by doing puja, visiting the temples and so on. But now people think that this is just something shameful, to be a mother, to look after your children. The result is already there in the Western countries. Their children, they don't have real mothers, because their mothers are too busy doing something else, going to parties, going off with their boyfriends, or developing their career. They're too busy to look after their children. So the children, they grow up, they don't know what even mother's love is, so how can they develop love of God, which is the ultimate goal of life? We'll phone afterwards. We'll take questions afterwards. Please be a little patient. After 10 or 15 minutes, we'll take phone calls. So the Western society is a complete disaster. It might look good if you go there. There's roads and high buildings and lots of cars and lots of traffic jams. But the social problems are just horrendous, because they've made their goal of life simply to make money and to enjoy the senses. So, okay, livelihood has to be there, some sensual gratification has to be there. But that is not the goal of life. Because the cats and dogs, they get their food, they have a place to sleep, they have sex, they have all these things. So if a human being is simply interested in how to get food, how to get sex, then he's no better than a cat or a dog. That is stated in the Hitopadesh. Ahara nidra bhaya maitunam cha samanyam etat pashubhya naranam. Eating, sleeping, mating and defending are common both in the animals and the human beings. Dharmo hitesham adhiko vishesham. In human life there is this special facility for pursuing dharma. Therefore, dharmena hina pashubhya naranam. A human being without dharma is simply an animal. What is the difference? The animals, they're simply interested how to get food, how to get sex, how to fight. So we may say that, well, we are much better than the animals. We have motorbikes, we have TVs, we have computers. But for all this so-called advancement, the whole of modern civilization is simply centered on how to satisfy sexual lust. That which should be suppressed so we can develop our higher qualities is being promoted more and more. Actually, even the animals are not as lusty as modern human beings. All the time on the TV and the advertisements, all the time simply promoting this lust. So we see that human beings are becoming less than animals. The animals, they don't have wars. They don't unnecessarily create violence and kill each other. Just look at this stupid World Cup of football that's going on at the present time. That the fans of the different countries, they fight with each other. What for? It's just some excuse for fighting, because they're so frustrated and they're so low class and they have not ever developed the higher qualities which come from following dharma. So if we say that modern civilized man is just like cats and dogs, it is an insult, no doubt. It's an insult to the cats and dogs because the human beings are less quality. So by the mercy of Srila Prabhupada, who gave us this Bhagavad Gita, Unmai Uravil, as it is, myself, who in my youth was much worse than any cat or dog, was completely a rascal, I became attracted that there must be something better to life than this. And seeing that this ancient civilization based on Vedic knowledge had such high principles, I became attracted to follow that. But I am ever shocked and horrified at the foolishness of Indian people who are throwing away this tremendous culture for uplift. Instead of following the great saints and rishis, they want to follow these very fallen, degraded kinds of people. And they actually, they're proud of that. If their daughter becomes a fashion model, they feel, oh, very proud. It's something shameful that she should show off her body publicly. But in their madness, they've lost all sense of shame. And what should be done, they never think of doing. What should be done is that human life should be for controlling the senses. Whoever thinks of controlling their senses, there cannot be any peaceful mind, there cannot be any higher thoughts without controlling the senses. But no one thinks that we have to control our senses. So what should be done, they won't do. And what should not be done, that living like sophisticated cats and dogs, drinking, smoking, womanizing, eating everything, they think this is very wonderful, this is the goal of life. So it's a horrible situation. India should lead the world by spiritual advancement. The world needs this. The totally misdirected modern civilization, at least in the Western countries, the more intelligent people are realizing that we're going 100% in the wrong direction. This ancient knowledge, this highest knowledge, is India's greatest gift to the world. But instead of taking this up and distributing it to others, Indians, they don't know it themselves. So by failing to teach this Bhagavad Gita as it is, Indians are doing the greatest disservice to themselves and to the world. So you should take it up seriously. Why not? No one's happy in this modern way of life. On the TV they show all advertisements of people dancing in the woods, but what's actually happening is that people are working 16 hours a day, and they had one day off they get, and that they spend in sleeping, trying to catch up with all the hard work they've done. Maybe not so much in Salem yet, but definitely in the big cities. And all the degradation is coming to all of India, even to the villages. In 20 years, probably there won't be any villages in India the way they are now. With the modernization, urbanization comes. Just like in America, hardly 2% of the people live on the land. All the farming is done with big machines, all the land is owned by big corporations, and they give you all rubbish food which doesn't nourish you at all. Already in India in the last 30 years, you can see how much better the food was previously before they had all this chemical fertilizers and genetically mutilated seeds. So this idea of progress and advancement is just all cheating, actually. They give you a few electronic gadgets that you can play with, and they call this progress. But you simply have to work so hard, and then you have no peace of mind. There's no family life because the wife is never at home. She's out making her career or being an airline pilot or something like that. And everyone's completely frustrated. No one has any good character. And what to speak of spiritual advancement? No one has any idea of that. People might go to temples once a week or something like this, but actually understanding that human life is meant for God realization, people have no idea. So these might sound like strong words, but it's a fact that we get this human birth after many, many lives, and if we don't use it for God realization, then it's lost, the opportunity is lost. And if we live like cats and dogs and snakes, then in our next life we'll get a body like a cat or a dog or a snake. So it's actually a very serious situation.
We may think, well, what's the problem?
This is like the foolishness of a person who's flying a kite and thinking, oh, this is very nice, and he's about to walk over the edge of the cliff. And someone says, watch out, you're in a dangerous situation. He says, why are you disturbing me? So I hope I've disturbed you. If you are disturbed and you think that, yes, I'm in a dangerous situation, then by speaking these strong words, it will have had some effect. Or otherwise, you can just wait for the next program to come on and forget all about it. It's up to you. But we request you to take this message of Bhagavad Gita as it is very seriously, and to take this chanting of Hare Krishna very seriously. Even though this modern age is very bad, it practically drags us to hell. There is one great concession by the mercy of Chaitanya Mahaprabhu that has been given to us by Srila Prabhupada. And that is that by chanting the holy names of Krishna, we can be delivered from this hellish situation. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Iti Shodashakam Namnam, Kali Kalmashan Nashanam, Natav Prataropaya, Sarva Vedeshu Drishyate. Please give the translation. Okay, someone wanted to phone, so if you'd like to phone, please phone in. We have just another half an hour, right?
Yeah. Hare Krishna?
No, they have to call it.
Hare Krishna? Hello?
Someone else from the inside is using
something else.
So, take it.
Hare Krishna. Ah, chalunga. Ah, varudunga. Ah, chalunga. அது பகவத்கீதையில எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க.
ஜெனரல் திஸ் சே தட் சர்வீஸ் டு மேன் இஸ் சர்வீஸ் டு காட், பட் ஐ டோன்ட் நோ ஹவ் இட் இஸ் ஸ்டேட்டட் இன் பகவத்கீதா. வாட் இஸ் பகவத்கீதாஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் திஸ்?
நோ, இட்ஸ் நாட் ஸ்டேட்டட் இன் பகவத்கீதா.
இல்ல, பகவத்கீதையில இந்த மாதிரி சொல்லப்பட கிடையாது.
தி ஐடியா தட் பை சிம்ப்ளி ஃபீடிங் தி பாடி காட் இஸ் ப்ளீஸ்ட் இஸ் எ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்.
வெறுமனா உடலுக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால கடவுள் திருப்தி அடைகிறார் அப்படிங்கிறது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட முறையாகும்.
We're not saying that service to man shouldn't be there.
மனிதர்களுக்கு சேவை பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்றது கிடையாது.
But we see that even the animals, they look after their children, and they, some of the animals cooperate with each other. So service to man is not in and of itself service to God.
நாம பார்க்கிற மிருக சமுதாயத்துல கூட மிருகங்கள் கூட தங்களுடைய குடும்பத்தை பராமரிக்கிறாங்க, தங்களுக்கு இருக்கக்கூடிய உறவினர்களை பாதுகாத்துக்கிறாங்க. அதனால மனித சமுதாயத்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு சேவை அப்படிங்கிறது கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவையா நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியாது.
What they say is மானவ சேவை is மாதவ சேவை.
மானவ சேவை மாதவ சேவை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க.
But by saying that, they imply that there's no need to serve Madhava separately.
இதன் மூலமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாதவனுக்கு தனிப்பட்ட முறையில சேவை பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்றாங்க.
But the Shastra allows that there's Manava Seva and Madhava Seva, that one should perform one's domestic duties, social duties, and one should also do puja and japa of Madhava.
ஆனா சாஸ்திரங்கள் என்ன சொல்றது அப்படின்னா, ஒருத்தனுக்கு இல்லத்துல இருக்கக்கூடிய செயல்களையும் செய்யணும், அதே சமயத்துல தனிப்பட்ட முறையில மாதவனுக்கு செய்யக்கூடிய பூஜை ஜப்பா போன்றவற்றை செய்தாகணும் சொல்லுது.
So this idea that we just develop human society and that is Madhava Seva, that is incorrect.
அதாவது மனித சமுதாயத்தை சேவை பண்றது மூலமாவே மாதவனுக்கு சேவை ஆயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையானது தவறான ஒரு கருத்தாகும்.
The actual idea is given in Srimad Bhagavatam.
உண்மையான கருத்து ஸ்ரீமத் பாகவதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு.
யதா சரோ மூல நிஷேச்சேன த்ருப்யந்தி தத் ஸ்கந்த பூஜா பிரசாக சர்வாத்ம யா give the first example. That the example is given is watering the root of a tree.
ஒரு மரத்தினுடைய வேருக்கு தண்ணீர் ஊற்றுறது அப்படிங்கிற உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு.
That if you water the root of the tree, the branches, leaves, fruits, they all become flowers, they all become nourished.
நீங்க ஒரு மரத்தினுடைய வேருக்கு தண்ணீர் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த மரத்தினுடைய கிளைகள், இலைகள், பழங்கள், பூக்கள் எல்லாமே சக்தியுடையவர்களாகும்.
Pranopaharachchayatendriyanam, just like by providing food to the stomach, the whole body becomes
nourished.
Tathaiva sarvahanam achuteja. So in the same way, if we worship Achuta, Bhagavan, Krishna, then automatically everything becomes nourished.
அதே மாதிரி அச்சுதரான பகவான் கிருஷ்ணருக்கு நம்ம சேவை பண்ணோம் அப்படின்னா இயற்கையாகவே மற்ற எல்லாமே திருப்தி அடைவர் எல்லாமே சக்தி பெற்று திருப்தி உடையவர்களாகிறாங்க.
If you go to the tree and put water on the leaf directly or on the fruit directly, it won't get nourished. Just we put it at the root.
நீங்க ஒரு மரத்துக்கிட்ட போய் மரத்தோட இலைக்கோ இல்ல பழத்திலேயோ தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் மரத்துக்கு தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா வேருக்குதான் தண்ணி ஊற்றியாகும்.
And the same way, if you want to nourish your body, if you try to push food through the ear or through the nose, it won't work. It has to go through the mouth into the belly from where the nourishment will be spread.
அதே மாதிரி உடலுக்கு சக்தி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம வந்து காதுலயோ இல்ல மூக்குலயோ சாப்பாட்டுக்கு உள்ள துணிக்க முடியாது. அந்த உணவானது வாயின் மூலமா போய் வயிற்றுக்குள்ளார போய் அந்த வயிற்றுல இருந்தா சக்திகள் உடல் முழுக்க பரவுது.
So in the same way, if we are to actually benefit human society, why only human society? There's the animals, the leaves, the animals, the plants, they're also part and parcel of Krishna. They're also under Krishna's direction. So they can be, everyone can be satisfied. Yasmin tushte jagat tushta. The whole jagat becomes santushta if we worship Krishna.
அதனால நம்ம வெறுமனே இந்த மனித சமுதாயத்தை மட்டும் கருத்துல கொள்ளக்கூடாது. மனித சமுதாயம் மட்டும் கிடையாது, மிருகங்கள், தாவரங்கள் எல்லாமே கிருஷ்ணருடைய அங்கங்கள் தான். அதனால நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணோம் அப்படின்னா அதன் மூலமா உலகம் மொத்தமும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமுடையவர்கள் ஆகிறாங்க.
These rascals are saying we shall do man of seva and they're killing the chickens and the goats and all the animals. Well, what about them? Why don't you try to see how they're satisfied also?
மாணவ சேவை பண்றோம் அப்படிங்கிற பேர்ல செய்யக்கூடிய இந்த அயோக்கியர்கள் கோழிகளையும் ஆடுகளையும் வெட்டி கொண்டு இருக்காங்க. அப்படி ஏன் அதுகளுக்கு ஏன் தொந்தரவு கொடுத்துட்டீங்க? உண்மையில சேவை பண்றோம் அப்படின்னா அதுகளையும் கவனிக்க வேண்டியது தானே.
So this manav seva, madhav seva, there's no such idea in Bhagavad Gita.
அதனால மாணவ சேவை தான் மாதவ சேவை அப்படிங்கிற கருத்து பகவத் கீதையில இல்லங்கிறது தெளிவாக்கப்படுது.
It's a modern invention.
இது நவீன காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருத்து.
It's just like by serving the clerk in the factory, or if you feed the clerk in the factory, doesn't mean the boss is going to be satisfied.
நீங்க ஒரு அலுவலகத்துல இருக்கக்கூடிய ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒருத்தர திருப்திப்படுத்துறீங்க அப்படின்னா அது மூலமா முதலாளி திருப்தி அடைய போறாரு அப்படிங்கிறது கிடையாது.
That's a rough example.
இது ஒரு மேல்நிலையில இருக்கக்கூடிய ஒரு உதாரணம்.
Yeah, okay, so Hare Krishna, we can
Hare Krishna. Where is that?
If there's anything more, comments or questions?
Hare Krishna.
Haan, chalunga.
The Ratta Dhanam, Kandhanam, Adapati, Yenda Vithila, Bhagavad Gita le.
What's given in Bhagavad Gita about donating blood or donating eyes?
In Bhagavad Gita, Lord Krishna talks about charity given in Sattvagun, Rajagun and Tamagun.
பகவத்கீதையில கிருஷ்ணர் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இப்படி மூன்று குணங்கள்ல செய்யப்படக்கூடிய தியானத்தை பத்தி விளக்குறார்.
சோ இன் சத்வகுண், சார்ஜி கிவன் இன் சத்வகுண் இஸ் கிவன் டு எ ப்ராப்பர் பர்சன் இன் அன் அப்ரோப்ரியட் பிளேஸ் அப்ரோப்ரியட் டைம் விதவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரிவார்ட், ஜஸ்ட் டன் அஸ் எ டியூட்டி ஃபார் தர்மம்.
சத்துவகுணத்துல செய்யப்படக்கூடிய தானம் என்ன அப்படின்னு சொல்லப்படுதுன்னா சரியான நபருக்கு சரியான இடத்துல சரியான நேரத்துல நம்ம தர்மத்தின் அடிப்படையில கொடுக்கப்படக்கூடியது சத்துவகுணத்தில் செய்யப்படக்கூடிய தானம்.
In Rajaguna, one gives according to the directions of scriptures, but one is desiring some personal gain. He's thinking, what will I get back? I'll get prestige, or in a future life, I'll get some reward myself.
ரஜோகுணத்துல செய்யப்படக்கூடிய தானம் எப்படிப்பட்டதுன்னா, இது சாஸ்திரங்களின் அடிப்படையில செய்யப்படக்கூடிய தானம் தான். ஆனா அதே சமயத்துல தனக்கு என்ன கிடைக்கும், அதனால எனக்கு ஏதாவது பேர் கிடைக்குமா, பதவி கிடைக்குமா, எனக்கு நல்ல பணம் கிடைக்குமா, அடுத்த பிறகு நல்ல நிலைவை கிடைக்குமா அப்படிங்கறத எதிர்பார்த்து செய்யக்கூடியது ரஜோகுணத்துல செய்யப்படக்கூடிய தானம்.
And charity in tamagun is given to unworthy persons with a wrong attitude, neglectfully.
தமோகுணத்துல செய்யப்படக்கூடிய தானம் அப்படிங்கிறது பிரயோஜனம் இல்லாத நபர்களுக்கு ஒரு தவறான மனப்பான்மையோட ஒரு உதாசீனத்தோட கொடுக்கக்கூடியது.
It's just like giving wine to a drunkard.
ஒரு உதாரணம் சொன்னா அப்படின்னா, ஒரு குடிகாரனுக்கு சாராயம் குடுக்கிற மாதிரி.
The drunkard may be happy by that.
அதன் மூலமா சாராயம் குடிக்கிறவன் சந்தோஷம் அடையலாம்.
But by assisting him in his sinful activities, he is not benefited. Ultimately, he gets the bad karmic reaction and you also get it.
ஆனா அந்த குடிகாரனுக்கு உதவி பண்றது மூலமா அந்த குடிகாரன் எந்த விதத்திலையும் நன்மை பெறதில்ல, தவறான ஒரு பாவகரமான ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிறான், அதுக்கு நீங்களும் உதவி செய்யறீங்க.
So if you donate an eye to someone who uses that eye to see the form of Krishna, to read Bhagavad Gita as it is, then that is beneficial.
நீங்க ஒரு உங்களுடைய கண்ணை ஒருத்தர் கொடுத்து அதன் மூலமா ஒருத்தர் கிருஷ்ணருடைய ரூபத்தை பாக்கிறதுக்கும் பகவத்கீதையை உண்மையோட படிக்கிறதுக்காகவும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அப்ப அது பலனுள்ளதா கருதப்படும்.
But if you donate the eye to someone who uses it for watching pornography, then you will assist them in going to hell, and you will also go to hell for assisting them.
அப்படி இல்லாம நீங்க உங்களுடைய கண்ணை கொடுத்து ஒருத்தருக்கு நிர்வாண படங்களை பார்க்கறதுக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னா, அவங்க நரகத்துக்கு போறதுக்கு நீங்க உதவி பண்றீங்க. அப்படி நரகத்துக்கு போறதுக்கு உதவி பண்ண காரணத்தினால நீங்களும் நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும்.
So the real thing we should give is knowledge of how to act in the proper manner.
அதனால உண்மையா நம்ம கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உண்மையான முறையில நேர்மையான முறையில நடத்தையோட எப்படி நடக்கிறது அப்படிங்கறத பத்தி ஞானத்தை மக்களுக்கு நம்ம கொடுக்கணும்.
That is the best gift.
அதுதான் நம்ம கொடுக்கறதுலே மிகச்சிறந்த ஒரு அன்பளிப்பாகும்.
If we give facilities to people who don't know how to use them, they will misuse them.
எப்படி பொருட்களை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறத தெரியாத மக்கள்கிட்ட வசதிகளை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதை தவறா தான் உபயோகப்படுத்துவாங்க.
We would give a kitchen knife to someone who's going to use it for cutting the vegetables.
நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சமையக்கட்டுல இருக்கக்கூடிய கத்திய யாருக்கு ஒழுங்கா உபயோகப்படுத்த தெரியுமோ அவங்க கையில கொடுப்போம்.
But don't give it to an inexperienced child who will play with it and cut himself.
ஆனா அனுபவம் இல்லாத ஒரு குழந்தை கையில அதை கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தை தன்னுடைய கையை வெட்டிக்கும்.
So it's the principle whether we should give eyes, this and that, that's not the important factor. We have to see what it's being given for, how it will be used.
நம்ம கண்களை கொடுக்கறோம் இல்ல வேற பொருளை கொடுக்கறோம் அப்படிங்கிற அந்த கொள்கையில பார்த்தோம் அப்படின்னா, என்ன கொடுக்கறோம் எப்படி கொடுக்கறோம் அப்படிங்கறது முக்கியங்கிறத காட்டணும். அது முக்கியம் கிடையாது, யாருக்கு கொடுக்கறோம், எப்படி அது உபயோகப்படுத்தப்படுது அப்படிங்கறதுதான் முக்கியம்.
As most people don't